அறுத்து என்னை ஆண்டு கண் ஆற நீருயிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எத்தினோடு இரண்டும் அறியேனையே. இந்த பாட்டு ஒரு அருமையான, இந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டும் ஒரு அருமையான பாட்டுங்க. கட்டறுத்து என்னை ஆண்டு கண் ஆற நீருயிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எத்தினோடு இரண்டும் அறியேனையே. ஏற்றினை அப்படின்னா ஏறு என்ற காலை வாகனம், ஏற்றினை அப்படின்னா ஏற்றினை உடையவன், காலை வாகனத்தை உடையவன். அப்படிப்பட்ட அந்த பெருமான் உலகியல் அறிவு கூட இல்லாத சிறியேனாகி என்னை எட்டினோடு இரண்டும் அறியேனை. எட்டினோடு இரண்டும் அறியேன் அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையா சொல்லணுங்க. இதை எப்படி சொல்லுவாங்க, ரெண்டு மூணு வகையா இந்த பாட்டுக்கு பொருள் சொல்ல இந்த வரியை சொல்லலாம். எட்டினோடு இரண்டும் அறியேன் அப்படின்னா பழைய காலத்துல நீங்க பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதியிருப்பாங்க, எட்டு ஒன்னு ரெண்டு மூணுக்கு நாம நினைப்பது போல இந்த ஒன்னு இப்படி ரெண்டு மூணு அப்படிலாம் இல்லைங்க. தமிழ்ல கா அப்படி போட்டா ஒன்னு, ஊ போட்டா ரெண்டு, ரூ போட்டா மூணு, சா போட்டா நாலு, ரூ போட்டா அஞ்சு, இப்படி எழுத்து வடிவம் பழைய காலம் எழுத்து இருக்கிறது. அதுல ஆணு போட்டீங்கன்னா எட்டு, தமிழ் எழுத்துல எண்ணுக்கு எட்டு என்கிற எண்ணுக்கு ஆ என்கிற எழுத்து, அதுதான் எட்டு. இப்ப எட்டும் இரண்டும் அறியேன் ஆங்கிற எழுத்து எட்டு, ஊனு போட்டீங்கன்னா ரெண்டு. என் அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா எட்டும் இரண்டும் ரெண்டும் கூட்டுனா எவ்வளவு பத்து, இந்த பத்து என்கிற எழுத்த இந்த எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாத என்னை இறைவன் ஆட்கொண்டான்னு சொல்லலாம்ங்க. எட்டினோடு இரண்டும் அறியேனை ஆட்கொண்டான் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். இது லேசான பொருள், எட்டு ரெண்டும் அறியாத என்னை ஆட்கொண்டான். அப்புறம் எட்டுன்னு கொஞ்சம் ஒருபடி மேல சொன்னா எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னா பத்துன்னு கூட கூட்ட தெரியாத என்ன போய் ஆட்கொண்டிருக்கிறானே என்னங்க இவர, இந்த பெருமான் ரொம்ப பெரிய ஆள்னு சொல்றீங்க, அவர் போய் என்ன ஆட்கொண்டு இருக்கிறாரு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா, எனக்கு எட்டும் தெரியாது ரெண்டும் தெரியாது, அட எட்டு ரெண்டும் பத்துன்னு தெரியாது, என்ன போய் ஆட்கொண்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லலாம்ங்க. இதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டும் ரெண்டும் பத்துன்னு அறியாத என்னை ஆட்கொண்டான் என்பது சாதாரண மக்கள் சொல்லுகிற பொருள். ஆனா மணிவாசக பெருமான் போய் அதை போய் எட்டு ரெண்டும் தெரியாத என்ன போய் ஆட்கொண்டான் இந்த இந்த கணக்குக்கா சொல்லி போறாரு, நிச்சயமா இல்லை. அப்ப இதுக்கு ஒரு உயர்ந்த பொருள் இருக்க வேண்டும். அது என்னன்னு கேட்டா எட்டு ரெண்டும் பத்து அப்படின்னா பத்து என்கிற எண்ணை தமிழ்ல பழைய காலத்துல எப்படி குறிப்பாங்க, யா என்ற எழுத்தால குறிப்பாங்க. யா அப்படின்னு எழுதுனீங்கன்னா பத்து என்று பொருள். எனவே அந்த வகையில பத்து என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்து யா என்ற வடிவமாக இருப்பது. எனவே இங்க என்ன சொல்லுகிறார், நான் எந்த அளவுக்கு என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்ல வருகிறார், எழுத்தறிவில்லாதவர்கள் கூட உலக அனுபவத்தினால் எட்டும் இரண்டும் பத்து என்று அறிந்து இருப்பார்கள், நான் அந்த உண்மையை கூட அறியாதவன், அதுக்கு மேல கலைத்துறையில் அறிவில்லாதவன், அதுக்கு மேலாக இறைவன் தன்னை சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார் நான் இந்த எதுவுமே அறியாது நிற்கிறேன் என்பதனால எட்டும் இரண்டும் அறியாதவன். அப்ப எட்டு என்பதனுடைய இலக்கணத்தையும் ரெண்டு என்பதனுடைய இலக்கணத்தையும் அந்த யா என்கிற உயிர், நாம யாருனா உயிர் என்று அறிந்திருக்கணும் இல்லையா, என்னை பத்தி எனக்கு தெரியாது, என்னையே தெரியாதபோது நான் எங்கேயும் இறைவனை தெரிந்து கொள்ள போறேன். எட்டும் தெரிந்து எட்டும் ரெண்டும் பத்து, பத்துனா யா, யா என்றால் ஆன்மா, ஆன்மாவை அறியாதவன் சொல்லலாம். எட்டுனா ஆங்கிற எழுத்து, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதெல்லாம் ஆ என்பது இறைவனை குறிக்கும். நீங்க ஓம் என்கிற பிரணவத்தை பிரித்தீங்கன்னா மூணா பிரிக்கலாம், அகர உகர மகரம், அ உ ம அப்படின்னு மூணா பிரிப்பாங்க, அகர உகரம் மகரம் என்று பேர். ஆ என்பது இறைவனை குறிப்பது, ஊ என்பது உயிரை குறிப்பது, மா என்பது ஆணவ மலத்தை குறிப்பது, அகர உகர மகரம் சேர்ந்ததுதான் ஓம். அது இன்னும் கொஞ்சம் விரிச்சிங்கன்னா சிவாய நம என்று நம அப்படி அந்த பொருள் அஞ்சு எழுத்தா விரிஞ்சிடும். மூன்று எழுத்துல சொன்னீங்கன்னா அகர உகர மகரம், விரிச்சிங்கன்னா அஞ்சு எழுத்துல வந்துச்சுன்னா சிவாய நம, அதே நம சிவாயன் வரும்போது பொருள் வேற. அப்ப ஒவ்வொரு எழுத்திலும் நின்று காணக்கூடிய பொருள் இந்த எதுவுமே அறியாத என்னை, எட்டினோடு இரண்டும் அறியேனை அப்படிங்கும் பொழுது அகரம் அறியாதவன், உகரம் அறியாதவன், எட்டு ரெண்டு பத்துனா யா, உயிரை பற்றி அறியாதவன், இப்படி ஒன்றும் அறியாத என்னை என்ன பண்ணிட்டாருங்களாம், பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. எனவே இறைவன் வந்து ஒன்றும் தெரியாத என்னை என்ன பண்ணிருக்கிறாரு, பட்டி மண்டபத்துல ஏற்றி வைத்திருக்கிறார். எங்க அப்படின்னு கேட்டா வாசப்பணி பிணிப்பு நீங்குகின்ற வண்ணமாக எட்டு இரண்டும் அரியனை கட்டு அறுத்து, கட்டு என்பதற்கு பாசம்னு பேர், அதான் கட்டு, பாசமாம் பற்று அப்படிம்பார் இல்லைங்களா, அதத்தான் இங்க சொல்லுகிறார், கள்ளக்குல குரம்பை கட்டு அழிக்க வல்லாம். அங்க கட்டு என்பது இந்த உடம்புல கட்டி இருக்கிறோம் இல்லைங்களா, வினைகளால் கட்டப்படும், எப்படி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, எனவே பாவ புண்ணியத்தால் கட்டப்பட்டிருக்கின்ற உடம்பு இந்த உடம்பு, பாவமும் புண்ணியும் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிற உடம்பு. எனவே அல்ல கட்டு அறுத்து, இந்த பாச பிணிப்பை அறுத்து ஆண்டு என்னை ஆண்டு கொண்டான், எப்படிப்பட்ட அறிவே இல்லாத என்னை இறைவன் ஆண்டு கொண்டான். எனவே பாச பிணிப்பை நீக்கி அடிமையாக ஏற்றுக்கொண்டு எப்படி பண்ணிருக்கிறார், திருநீறு அணிந்த அன்பர் பெருமக்களோடு என்னை கொண்டு வந்து கூட்டிட்டானுங்க. ஆக கட்டறுத்து என்னை ஆண்டு கண் ஆற நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே, எனவே திருநீறு பூசிய அடியார் பெருமக்களுடைய கூட்டத்துல அவர்கள் காணுகிற வண்ணமாக என்னை கொண்டு வந்து புகுத்திட்டான். எங்க பட்டி மண்டபம், பட்டி மண்டபம் என்பது வாதத்துக்குரிய இடம் என்று சொல்வதுங்க. நீங்க மணிவாசர வரலாற்றுல பாத்தீங்கன்னா புத்த சமயத்தை சார்ந்தவர்களை வாதில் வெல்ல வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு வருகிறது, அதான் திருச்சாடல் அப்படிங்கிற பகுதி. நான் முன்னமே அதை படித்து சிந்தித்திருக்கிறோம், இருந்தாலும் இந்த இடம் என்பதுனா தொட்டு காட்டலாம். அதாவது இலங்கையிலிருந்து ஒரு அரசர், அந்த புத்த சமயத்தை சார்ந்த குருமார்கள், ஒரு அந்த அரசனுடைய பெண், எல்லோரும் சேர்ந்து தில்லைக்கு வந்தாங்க. இவங்க ஏன் தில்லைக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வணிகன் ஒருவன் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு போயிருந்தான். போகும்போது அவங்க எப்பொழுது பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் செம்பொன் அம்பலம் இப்படி அந்த தில்லையை பற்றிய சொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க கேட்டாங்க, என்னப்பா திருச்சிற்றம்பலங்கிற சொன்னாரு, எங்க ஊர்ல தில்லைன்னு ஒரு கோயில் இருக்குதுங்க, அங்க நடராச பெருமான் இருக்கிறாரு, அந்த இடம் அப்படியே தங்க கூரையில் வேயப்பட்டிருப்பது, அந்த கோயில் உள்ள பாத்தீங்கன்னா 9 வாசல் இருக்கும், அது மட்டுமல்ல அங்க ஓடு தங்க ஓடு பதிக்கப்பட்டிருக்குது, அந்த ஓடு 21,600 ஓடு பதிச்சிருக்கிறாங்க, அதுல ஆணி அடிச்சிருப்பது 71,000 ஆணி, 72,000 ஆணி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த கோயிலை பத்தி நிறைய சொன்னாங்க. சொல்ல 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 இந்த புத்த குருமார்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, அப்படி ஒரு கோயிலா, நாம போய் பார்த்து அவங்ககிட்ட போய் வாதம் செய்து அங்க இருக்கிற அந்த நடராச பெருமானை எடுத்துட்டு நம்ம புத்தரை கொண்டு போய் அங்க வச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இலங்கையிலிருந்து புறப்பட்டு தில்லைக்கு வந்தாங்க. வந்தோடனே அங்க இருக்கக்கூடியவரெல்லாம் பார்த்து, நாங்கள் உங்கள்கிட்ட வாது செய்வதற்காக வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. உடனே தில்லைவாள் அந்தனர்கள் எல்லாம் தெளித்து போயிட்டாங்க. இவன் என்ன இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமே, தோத்தான் நராஜா எடுத்துருவான் வெளியில, நாங்கள் வெற்றி பெற்றால் எங்கள் புத்தர் உள்ள வந்துருவார், நீங்க நீங்க வெற்றி பெற்றா நாங்க நீங்க கொடுக்கற தண்டனை நாங்க ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு வாதுக்கு வந்து நிக்கிறான். என்ன செய்வதுன்னு தெரியல. உடனே நராஜாட்ட போய் விண்ணப்பிக்கிறாங்க, பெருமானே இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, நீங்க தான் இந்த காப்பாத்தி இந்த நெறியை காப்பாற்றி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாங்க. உடனே அவர் சொன்னாரு, எங்க போப்ப அந்த குடில ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், வாத ஊர் அடிகள்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், மாணிக்க வாசு, அவரை கூப்பிடு, அவர் வாது செய்வார் போ அப்படின்றார் பெருமான். உடனே இவங்க எல்லாம் போய் விழுந்து அவர்கிட்ட விண்ணப்பித்தாங்க. சரி வாது செய்ய வருகிறேன் என்று வந்தார். அப்பதான் இவர் வந்து திருநீர் பூசாதவரை நான் பார்க்க மாட்டேன்னு இந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டார், ஒரு திரையை கட்டினாங்க, அந்த பக்கம் சமணர்கள் உட்கார்ந்துகிட்டாங்க, அரசன் அரசனுடைய பெண் சமணர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்தாங்க, இவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டார். இப்ப அவங்க கேள்வி கேட்கறோம், நீங்க பதில் சொல்லுங்க என்ன, ஏன் கேள்வி கேட்கலாம், அதுக்கு முன்ன உன்னுடைய கேள்விக்கெல்லாம் உன்னுடைய பெண்ணே பதில் சொல்லுவார்னு சொன்னார். இவன் கேட்கற கேள்விக்கெல்லாம் அந்த ஊமை பெண், அந்த பெண் வாய் பேசாத ஊமை பெண், அந்த பெண்ணை பேசுமாறு செய்து பேசுகிற வாய்ப்பு கொடுத்து மட்டுமல்ல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுமாறு செஞ்சிட்டார். இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்திய மாத்திரத்துல வந்தவர்கள் தங்களுடைய தோல்வியை தழுவி சைவத்துக்கு மாறினார்கள் என்பது வரலாறு. அதுதான் சொன்னார், எத்தனையோ பழுத்த தொண்டர்கள் பலர் இருக்கும்போது அவங்கள விட்டு போட்டு என்ன இறைவன் ஆட்கொண்டானுங்க, எட்டினோடு இரண்டும் அரியேனை பட்டி மண்டபம் அல்லவா எச்சி விட்டு விட்டான் இந்த பெருமான். இதான் இந்த பாட்டிலுடைய கருத்துங்க. எனவே அந்த பெருமான் அடியார்கள் நடுவுல கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டான், எனக்கு என்ன தெரியும்னு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுங்கிறார். ஆனா இருக்கிறவங்க ஐயோருக்கு நிறைய தெரியும் போது இருக்குது, இவரை கொண்டாந்து பட்டிமன்றம் ஏற்றிட்டாங்களேன்னு கேட்டா, எனக்கு தெரியாது என்ற உண்மை இறைவனுக்கு தெரியும், ரெண்டாவது எனக்கு தெரியும். அதான் இந்த கருத்து. எனவே கட்டு அறுத்து என்னை ஆண்டு கண் ஆற நீருயிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனை. எனவே எட்டும் இரண்டும் அறியாதிருக்கின்ற என்னை பட்டி மண்டபத்தின் மீது ஏற்றினான். எனவே அந்த நிலையில் ஏற்றிய நீ எப்படி அன்பர்கள் காண, எப்படிப்பட்ட அன்பர்கள் காண, கண் ஆற நீரிட்ட அன்பர்கள் காண. திருநீரு நெற்றி நிறைய அணிந்திருக்கின்ற தொண்டர் கூட்டம், கண் ஆற நீரு அதுவே காண்பதற்கு மகிழ்ச்சியை தருகின்ற வண்ணமாக அவர் காண இனியது நீரு. அடுத்தவங்க நெத்தில திருநீர் பூசி இருந்தா நம்ம பார்க்கும்போது இன்பம்ங்க. திருநீரு பூசுபவருக்கு இன்பத்தை தரும், பூசுவது அந்த திருநீர் இல்லைங்களா. அப்ப திருநீர் பூசுவருக்கு இன்பம் தரும் அப்படிங்கறது திருநீர் பதிகத்திலேயே நீங்க பார்க்கலாம். பூச இனியது நீர், பூச இனியது நீர் மட்டும் இல்லைங்க, பேச இனியதும் நீர். திருநீரை பற்றி பேசினாலும் இன்பம், பூசினா இன்பம், பேசினா இன்பம், அப்புறம் காண இனியது நீர். எவ்வளவு அழகா நெத்தில திருநீர் பூசணும், பார்த்தா இன்பம், வேற எங்கேயாவது இப்படி இருக்குதான்னு பாருங்க. பூசி இருப்பவருக்கு இன்பம், பூசுவரை பார்ப்பது இன்பம், இப்படிலாம் பூசி இருக்காங்கன்னு பேசினா இன்பம். பூச இனியது நீரு, புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு, பெருந்தோபத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு என்று திருநீற்றுக்கு பத்து பாட்டு பாடியிருக்கிறார்னே ஞானசம்பந்த பெருமான். ஆக திருநீறு என்பது பூசுவருக்கும் இன்பம் தரும், பார்ப்பவருக்கும் இன்பம் தரும், பேசுபவருக்கும் இன்பம் தரும். அப்படிப்பட்டதுனால கண் ஆற நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே என்னை ஏற்றினீர்கள் என்று இந்த பாட்டுல சொல்லுகிறார். அப்ப இறைவன் ஆட்கொண்டான் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக கண்ணார நீரிட்டு அன்பரோடு யாவரும் காணவே என்னை ஆட்கொண்டான். இந்த யாவரும் காண அப்படிங்கறதாங்க இறைவனுடைய கருணை. நாயன்மார்களை எல்லாம் இறைவன் எப்படி ஆட்கொண்டான் தெரியுங்களா, ரகசியமாதான் வந்து ஆட்கொள்ள, டேய் உனக்கும் நானும் மட்டும்தான் யாரு கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்லாம் ஆட்கொள்ளலைங்க. சுந்தரர் எவ்வளவு அன்புடையவர், அவரை ஆட்கொள்ள வரும்போது எப்படி வந்தாரு, ஓலையை காட்டி தடுத்து எல்லோரும் காணத்தாங்க வந்து ஆட்கொண்டார். அப்படியே இவரு இடப வாகனத்துல தோண்டி நின்று சொல்ற, முன்பு நீ எனக்கு தொண்டர், நீ கைராயத்திலேயே எனக்கு தொண்டன் தெரியுமா, உன்னை ஆட்கொள்வதற்குத்தான் இப்ப நான் வந்தன. முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்மீது, துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார் என்று இறைவன் வந்து நம்பிகளை ஆட்கொள்ளும் போது அவரே சொல்லுவாருங்க, நீ முன்னே கைலாசத்தில் எனக்கு தொண்டனா இருந்தப்பா, அப்பவே நீ ஒரு விண்ணப்பம் செஞ்ச, என்னன்னு மண் மீது மயங்கும் போது வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்த, 16 வருஷம் கழிச்சு நான் இப்ப வந்திருக்கிறேன், அதனால நீ சொன்னதைத்தான் நான் செஞ்சிருக்கிறேன்னு இறைவன் வந்து நிற்கிறான். ஆனா 16 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது எனக்கு எங்கேயும் சாமி ஞாபகம் இருக்கு போகுது அப்படி அவர் மறந்து நிற்கிறார். இதான் நிலை. நாமளும் அப்படித்தான் எப்போ கேட்டு வச்சிருப்ப சாமிகிட்ட, அது இப்ப நடக்குங்க, நடக்கும்போது எப்படா இது வந்து சேர்ந்துச்சு நம்ம கிட்ட அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம கேட்டு கேட்டு நாம ஒன்னு கேட்டு வச்சா ஞாபகம் இருக்கும், 1000 கேட்டு வச்சிருக்கிறோம், என்னத்துக்குங்க ஞாபகம் இருக்கு போகுது, போன வருஷம் என்ன கேட்டோம் ஞாபகம் இல்லையா, அதுக்கு முன்பு என்ன கேட்டிருக்கோம் ஒன்னுக்கு ஞாபகம் இல்ல, இப்ப இதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறத கொடுப்பா அப்படிங்கறதான் நம்ம நிலைமையுடைய, கேட்டதெல்லாம நமக்கு ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆனா நீ என்னெல்லாம் கேட்டுக்குன்னு இறைவன்கிட்ட ஃபைல் இருக்குது. நாம மறந்துடுவோம், ஆனா பெருமாள் கையில வச்சிருக்கிறார். அது பாப்பா நீ அட இதெல்லாம் கேட்டுக்கான். சரி இதுக்கு ஒரு பிறவியில கொடுத்துடலாம், இது ஒரு பிறவியில கொடுத்தான், அது கேட்டு கேட்டு வச்சதெல்லாம் பிறவியா கொடுத்துருவார் கடைசியில. சாமி அப்புறம் சாமி நான் சொல்றதெல்லாம் அழிச்சிருக்கேன், கடைசியா ஒரு ரப்பர் கொடுத்து சாமி நான் என்னெல்லாம் சொன்னோம் எல்லாம் அழிச்சிருக்கு சாமி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உனக்கு என்னதான் வேண்டும், இரவாத இன்ப அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே உன்னை எந்தும் மறவாமை, இதை மட்டும் கொடுத்துருங்க சாமி, மசாலா தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு போய் நிப்போங்க. சாமி பாப்பா இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லுங்க, நீ சொன்னதெல்லாம் கல்வெட்டுல எழுதும் மாதிரி நான் எழுதிட்டேன், கொடுத்துதான் தீர போறேன் அப்படின்னு சொல்ல போறாரு. பரவாயில்லப்பா, இதை இன்னைக்கே கேட்க வந்துட்டியே மகிழ்ச்சி, கவலைப்படாது, இதோ டெலிட் அப்படின்னு அனுப்புனாருனா எல்லாம் டெலிட் ஆயிடும். எத்தனை போன் நம்பர் வந்து நிக்குது, டெலிட் அமுத்துனா எல்லாம் அரைஸ் ஆயிருக்கு பாருங்க. அது மாதிரி சாமி சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படி அமுத்துனாருனா நீங்க கேட்ட அத்தனையும் டெலிட் ஆயிடும். அவ்வளவு பெரிய கருணையாளம். அதனால நாம் வேண்டுவதை கொடுத்திருந்த பெருமாள் அதனால சொன்னாரு, ஒன்றும் அறியாத என்னை ஆட்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் யாவரும் காண ஆட்கொண்டார், எல்லோரும் காண எந்தன் பசுவாசம் அறுத்தானே என்றுதான் திருவாசகத்துல பின்னாடி சொல்லுவார். சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி நிற்கக்கூடிய என்னை யாவரும் காண என்னை ஆட்கொண்டான். அதேதான் இங்கேயும் சொல்ல, பசுபாசம் அறுத்து என்னை ஆட்கொண்ட பெருமான் என்பதைத்தான் இங்க எடுத்து காட்டியிருக்கின்றார். எனவே ஒன்றும் அறியாத என்னை ஆட்கொண்டான்.